சீஷத்துவ பரீட்சை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. ஒரு மனிதன் தான் குணப்பட்ட காலத்தையும் இடத்தையும் திட்டமாகச் சொல்ல முடியாமலும் அந்த குணப்படுதலோடு சம்பந்தப்பட்ட பல சம்பவங்களை வரிசை கிரமமாகச் சொல்ல இயலாமலும் இருக்கலாம். இதனால் அவன் குணப்படவில்லையென்று ரூபகாரப்படுத்துவது அசாத்தியம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்குப் போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனெவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். 3:8 இயேசு நிக்குதேமுவுக்குச் சொன்னார். காற்றானது கண்ணுக்கு மறைவாயிருந்தாலும் அதன் கிரியையினால் அதுண்டென்று எல்லாரும் கண்டறிந்து கொள்ளலாம். அவ்வாறே மனுஷனுடைய இருதயத்தில் தேவ ஆவியானவர் நடத்தும் கிரியையும் இருக்கிறது. மறுஜென்மத்தை உண்டாக்கக்கூடிய அந்த சக்தியானது மனுஷ கண்களுக்கு புலப்படாமல் ஆத்துமாவிலே புதிய ஜீவனை பிறப்பிக்கிறது. தேவ சாயலாக ஒரு புதிய உயிரை சிருஷ்டிக்கிறது. ஆவியானவருடைய கிரியை அரவமற்றதும் காணக்கூடாததுமாயினும் அதன் பலாபலன்கள் வெளியரங்கமானவை. தேவ ஆவி இருதயத்தை புதுப்பிக்கும் பொழுது ஜீவியமானது அதற்குச் சாட்சி பகரும். நம்முடைய இருதயங்களை மாற்றிக்கொள்ளவாவது, நம்மை தேவனோடு ஒருமைப்பட்டவர்களாக்கிக் கொள்ளவாவது முடியாதவர்களாயிருக்கிறோமென்றும், நம்மால் ஒன்றும் ஆகாதென்றும், நம்முடைய நற்கிரியைகள் நம்மை ஈடேற்றாது என்றும் எண்ணி இவற்றின் மேல் நாம் சாராமலிருக்கையில் தேவ கிருபையானது நமக்குள்ளே குடிகொண்டிருக்கிறதோ இல்லையோ என்பதை நமது ஜீவியம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் காட்டிவிடும். நம்முடைய குணாதிசயங்களிலும் ஒழுக்க பழக்கங்களிலும் வேலைகளிலும் மாறுதல் தோன்றும். அவைகள் முற்காலத்திலிருந்ததற்கும் தற்காலத்திலிருக்கிறதற்குமுள்ள வித்தியாசம் வெகு தெளிவாகக் காணப்படும். நாம் எப்போதாவது செய்கிற நற்கிரியைகளினாலும் வேளாவேளை நடப்பிக்கிற துர்க்கிரியைகளாலும் அல்ல, எப்பொழுதும் வழக்கமாக நம்முடைய வாயினின்று புறப்படும் வார்த்தைகளும் நாம் செய்கிற கிரியைகளும் போகிற போக்கினாலேயே நம்முடைய குணாதிசயம் வெளியாகிறது. கிறிஸ்துவினால் உண்டாகிற புதுப்பிக்கும் வல்லமை நம்மில் இல்லாதிருக்கும் பொழுதும் வெளி ஆசாரங்களெல்லாம் சரிவர இருக்கலாம் என்பது மெய்தான். ஒருவனுடைய உள்ளத்தில் அதிகாரப் பிரியமும் மற்றவர்கள் தன்னை மரியாதையுடன் கனப்படுத்த வேண்டுமென்ற ஆசையும் எழும்பும் பொழுது அவன் ஒருவாறு சீரான ஜீவியம் நடத்த தலைப்படுகிறான். மானமும் மரியாதையுமாயிருக்க வேண்டுமென்கிற ஆவல் நம்மிடத்தில் தீமை தலைகாட்டாதபடி செய்துவிடுகிறது. தன்னயம் நிறைந்த ஒருவன் பரோபகாரமான கிரியைகளையும் செய்யலாம். இது இப்படியிருக்க நாம் யார் பக்கத்தைச் சேர்ந்தவர்களென்று எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? நம்முடைய இருதயத்தை ஆளுகிறது யார்? நாம் யாரைப் பற்றி அடிக்கடி நினைக்கிறோம்? யாரைப் பற்றி சம்பாஷிக்க பிரியப்படுகிறோம்? யாரை முழு இருதயத்தோடும் நேசிக்கிறோம்? யாருக்காக உழைக்காக உழைக்க விரும்புகிறோம்? நாம் கிறிஸ்துவுடையவர்களானால் நம்முடைய எண்ணங்களெல்லாம் அவரோடு இருக்கின்றன. நம்முடைய மனோகரமான நினைவுகள் அவரைப் பற்றியே இருக்கின்றன. நம்மையும் நமக்குள்ள யாவற்றையும் அவருக்குப் பிரதிஷ்டை செய்கிறோம். அவருடைய சாயலை அணிந்து, அவருடைய சுபாவத்தைப் பெற்றுக்கொண்டு, அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நடந்து, எல்லாவற்றிலும் அவரை பிரியப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறோம். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாகிறவர்கள் எவர்களோ அவர்கள் ஆவியின் கனிகளைக் கொடுக்கிறார்கள். அவையாவன: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அவர்கள் தங்களை முன்னான இச்சைகளுக்கு ஒப்புக்கொடாமல் தேவகுமாரனைப் பற்றும் விசுவாசத்தால் அவருடைய அடிச்சுவடுகளைப் பின்பற்றி அவருடைய குணங்களை தங்கள் ஜீவியத்தில் பிரதிபிம்பிக்கச் செய்து அவர் பரிசுத்தமாயிருக்கிறது போல தங்களையும் சுத்திகரித்துக் கொள்ளுவார்கள். ஒரு காலத்தில் சென்மப்பகையாய் வெறுத்தவைகளை இப்பொழுது நேசிக்கிறார்கள். ஒரு காலத்தில் நேசித்தவைகளை இப்பொழுது வெறுக்கிறார்கள். அகந்தைக்காரரும் சுய அதிகாரப் பிரியருமாயிருந்தவர்கள் சாந்த குணமுள்ளவர்களாகவும் இருதயத்தில் தாழ்மையுள்ளவர்களாகவும் மாறுகிறார்கள். வீணரும் வெமேட்டிமைக்காரருமாயிருந்தவர்கள் அடக்கமும் பயபக்தியுள்ளவர்களுமாக திரும்புகிறார்கள். மதுபான பிரியன் தெளிந்த புத்தியுள்ளவனாகிறான். விபசாரன் சீரடைகிறான். உலகத்தில் வழங்குகிற வீணான பழக்கங்களும் ஆசாரங்களும் ஒளிந்து போகின்றன. முதலாம் பேதுரு 3:3-4 கண்டிருக்கிறபடி, கிறிஸ்தவர்கள் புறம்பான அலங்கரிப்பை நாடாமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணத்தையே தேடுவார்கள்.
முழு மாறுதல் தோன்றாவிட்டால் உத்தமமான மனந்திரும்புதலாக மாட்டாது.
ஒரு பாவியானவன் மறுபடியும் பிரதிக்கினை செய்து தான் திருடிக்கொண்டதை திரும்பக் கொடுத்து தன் பாவங்களை அறிக்கை செய்து தேவனையும் தன்னைப் போலொத்த மனுஷரையும் நேசிப்பானாயின் அவன் மரணத்தைக் கடந்து ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறதாக நிச்சயங்கொள்ளலாம். நாம் பாவமும் பிழைப்பாடுமுள்ளவர்களாக கிறிஸ்துவண்டை வந்து மன்னிக்கும் சுபாவமுள்ள அவருடைய கிருபைக்கு பங்குள்ளவர்களாகும்பொழுது அன்பானது நம்முடைய இருதயத்தில் உதயமாகிறது. ஒவ்வொரு சுமையும் இலகுவாகிறது. ஏனெனில் கிறிஸ்து நம்மேல் வைக்கிற நுகம் மெதுவாயிருக்கிறது. கடமை இன்பகரமாகிறது. நம்முடைய சௌகரியங்களை பிறருக்காக ஒறுப்பது மனோகரமாகிறது. முற்காலத்தில் இருள் மூடினதாக நமக்கு தோண்டின பாதையானது நீதியின் சூரியனுடைய கிரணங்களால் இலங்குகிறது.
கிறிஸ்துவினுடைய குணம் எவ்வளவு அழகு வாய்ந்ததென்பது அவருடைய அடியார்களிடத்தில் காணப்படும். தேவருடைய சித்தத்தின்படி நடப்பதே அவருடைய ஆனந்தமாயிருந்தது. தேவன் பேரில் அன்பும் அவருடைய மகிமைக்காக வைராக்கியமும் நம்முடைய இரட்சகருடைய ஜீவியத்தை ஆண்டு வந்தன. அன்பே அவருடைய கிரியைகளையெல்லாம் அலங்கரித்து சிறந்தவையாக்கிற்று. அன்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தருக்கென்று பிரதிஷ்டையாகாத இருதயத்தில் அன்பானது உதிப்பதுமில்லை, வளருவதுமில்லை. எந்த இருதயத்தில் இயேசு அரசாளுகிறாரோ அந்த இருதயத்தில் மாத்திரம் அந்த அன்பை காணலாம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். முதலாம் யோவான் 4:19 என்று கண்டிருக்கிறது. தேவ கிருபையால் புதிதான இருதயத்திலே குடிகொண்டிருக்கிற அன்பானது எல்லாவற்றையும் செய்ய நாடுகிறது. இந்த அன்பானது ஒருவனுடைய ஜீவியத்தை மாற்றுகிறது. அவனுடைய மனோவாஞ்சையை அடக்கி ஆளுகிறது. அவனுடைய ஆசை விருப்பங்களை அடக்குகிறது. பகையை அடக்குகிறது, நேட்டக்குகிறது, நேசபாசங்களை மேன்மையுள்ளதாக்குகிறது. ஆத்துமாவிலே இவ்விதமாக பரிபாலிக்கப்பட்டு இந்த அன்பானது ஜீவியத்தை சாது உள்ளதாகச் செய்து சுற்றுமற்றுமுள்ள எல்லாரையும் நல்லவர்களாக்கத்தக்கதான வல்லமையையும் தருகிறது.
தேவனுடைய பிள்ளைகளும் முக்கியமாக இப்பொழுதுதான் அவருடைய கிருபையை நம்பி குணப்பட்டிருக்கிறவர்களும் செய்துவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய இரண்டு தப்பிதங்கள் உண்டு. இவற்றில் ஒன்று ஏற்கனவே சொன்னோம். அது யாது என்றால், மனுஷர் தங்கள் சொந்த கிரியைகளை நோக்கிக் கொண்டு தாங்கள் செய்யக்கூடியதுவோ அதையே நம்பி தங்களை தேவனோடு ஒரு மனமாக்கிக் கொள்வதுதான். நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு தன் சொந்த கிரியைகளினால் பரிசுத்தனாவதற்கு பிரயத்தனப்படுகிற ஒவ்வொருவனும் முடவன் கொம்பு தேனு காசைப்படுகிறது போல தன்னாலாகாத காரியத்தை முயற்சிப்பதாகும். மனுஷர் கிறிஸ்துவை தள்ளிவிட்டு தாங்களே செய்கிற ஒவ்வொரு காரியமும் தன்னயத்தாலும் பாவத்தாலும் கரைப்பட்டுப் போகிறது. விசுவாசத்தால் நமக்கு கிடைக்கிற கிறிஸ்துவினுடைய கிருபை ஒன்றே நம்மை பரிசுத்தராக்கக்கூடியது. மேலே சொன்ன தப்பிதத்துக்கு மாறானதும் இதைப்போலவே அபாயகரமானதுமான பிழை என்னவென்றால், கிறிஸ்துவை விசுவாசித்தவுடனே தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமில்லை என்றும், விசுவாசத்தால் மாத்திரம் நாம் கிறிஸ்துவினுடைய கிருபைக்குரியவர்களானபடியால் நம்முடைய கிரியைக்கும் இரக்ஷணியத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்றும் எண்ணுவதாம்.
ஆனால் இவ்விடத்தில் கவனிக்கும்போது கீழ்ப்படிதல் என்பது ஏனோதானோவென்று செய்யும் புறம்பான கிரியை அல்ல, அன்பின் ஊழியமாம். தேவனுடைய கற்பனை அவருடைய சொந்தத் தன்மையின் சொரூபமாயிருக்கிறது. அன்பே உருக்கொண்டு பிறந்ததுக்கு சரியாகும். ஆதலால் அது வானத்திலும் பூமியிலும் அவர் நடத்துகிற அரசாட்சிக்கு அஸ்திபாரமாகிறது. நம்முடைய இருதயங்கள் தேவசாயலாக புதிதாகுமானால், தேவநேசமானது ஆத்துமாவில் வேறென்ற பெற்றால் நம்முடைய ஜீவியத்தில் தெய்வ கட்டளைக்கு சரியானபடி நடப்பது அசாத்தியமாகுமோ? அன்பானது ஒருவனுடைய இருதயத்தில் வேரூன்றும் பொழுதும், தன்னை சிருஷ்டித்த தேவனுடைய சாயலாக அவன் புது சிருஷ்டியாகும் பொழுதும், நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களிலே வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன். எபிரேயர் 10:16 என்று கண்டிருக்கிற புது உடன்படிக்கை வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது.
கற்பனை இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தால் அது ஜீவியத்தை திருத்திவிடாதா? கீழ்ப்படிதல் அதாவது அன்பின் ஊழியமும் அடக்கமும் சீஷத்துவத்தின் உண்மையான அடையாளம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். 5:3 என்றும், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. 2:4 என்றும் வேதம் முறையிடுகிறது.
விசுவாசம் ஒன்றே நம்மை கிறிஸ்துவினுடைய கிருபைக்கு பங்குள்ளவர்களாக்குகிறது. இந்த விசுவாசமானது கீழ்ப்படிதல் அவசியமன்று என்று சொல்லாமல் ஏற்ற பிரகாரம் கீழ்ப்படியும்படி நமக்கு பலனளிக்கிறது.
நம்முடைய கீழ்ப்படிதலினாலே இரட்சிப்பை சம்பாதித்துக் கொள்ளுகிறதில்லை. ஏனெனில் இரட்சிப்பானது தேவனுடைய இலவசமான ஈவாக இருக்கிறது. நாம் அதை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் பலனாக இருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டாரென்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவமுமில்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவஞ் செய்கிறதில்லை. பாவஞ்செய்கிற எவனும் அவரை காணவுமில்லை என்று 3:5 6 சொல்லியிருக்கிறது. சரியோ தப்போ என்று காட்டுகிற மெய்யான கருவியாகிய உரைகள் இதுதான். நாம் கிறிஸ்துவிலே தரித்திருந்து தேவ அன்பு நம்மில் குடிகொண்டிருந்தால் நம்முடைய உணர்ச்சிகள், சிந்தனைகள், நோக்கங்கள், கிரியைகளாகிய இவையெல்லாம் தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின் சட்டங்களில் தெளிவாக காட்டியிருக்கிற தேவ சித்தத்துக்கு இணங்கினவைகளாக இருக்கும். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியைச் செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராயிருக்கிறது போலத்தானும் நீதியுள்ளவனாயிருக்கிறான். 3:7 சீனாய் மலையில் தேவன் கொடுத்த 10 கற்பனைகள் அவருடைய பரிசுத்த நியாயப்பிரமாணம் என்ன தன்மையுள்ளதென்று தெரிவிக்கிறது. அப்படியே தேவ பிரமாணமானது நீதி என்ன தன்மையானதென்று வரையறுத்துச் சொல்லுகிறது.
கிறிஸ்து பேரில் வைத்திருக்கிறதாகச் சொல்லப்படுகிற விசுவாசமானது மனிதர் தேவனுக்கு கீழ்ப்படிவத அவசியமல்லவென்று போதிக்குமானால் அது எடுப்பான குணமே ஒழிய விசுவாசமல்ல. கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், 2:8 என்றும், ஆனால் விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில்தானே செத்ததாயிருக்கும், 2:17 என்றும் சொல்லியிருக்கிறது. இயேசுவானவர் தாம் இப்பூலோகத்துக்கு வருகிறதற்கு முன்னே, என் தேவனே, உமக்கு பிரியமானதைச் செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது, 40:8 என்று தன்னை குறித்து பேசினார். அவர் மீண்டும் பரலோகத்திற்கு போகிறதற்கு சற்று முன்னே, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன், 15:10 என்று சொன்னார். பரிசுத்த வேதம் சொல்லியிருக்கிறதையும் கவனியுங்கள். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோமென்பதை அதனால் அறிவோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறதென்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 2:3-6 ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 2:21 கர்த்தருடைய கற்பனைக்கு முற்றிலும் கீழ்ப்படிதல், சம்பூரண நீதி ஆகிய இவை இரண்டும் நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு அவசியமானவைகள்.
இவைகள் முற்காலத்தில் எப்படியோ தற்காலத்திலும் அப்படியே இருக்கிறது. நம்முடைய ஆதித்தாய் தந்தையர் பாவத்தில் விழுமுன்னே ஏதேனில் எப்படி இருந்ததோ இப்பொழுதும் அப்படியே மாறாமல் இருக்கின்றது. பூரண கீழ்ப்படிதல், நீதி ஆகிய இவை இரண்டையும் விட்டு வேறெந்த காரணத்திலாவது தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பாரானால் உலகத்தாருடைய இன்பத்துக்கு பங்கம் நேரிடும். பாவமும் அதன் மூலமாய் வருகிற துக்கமும் நிர்பாக்கியமும் சதா காலமுமாக நிலைத்திருக்கத்தக்கதான காரணங்களாகும். ஆதாம் பாவம் செய்வதற்கு முந்தி தேவனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து உத்தமனாகத்தக்க வழிவகை அவனுக்கிருந்தது. ஆனால் உத்தமனாகாமல் தவறிப்போனான். அவனுடைய பாவத்து நிமித்தம் நம்முடைய சுபாவம் கெட்டுப்போயிற்று. நம்மை நாமே நீதிமான்களாக்கிக் கொள்வது அசாத்தியமாயிற்று. நாம் பாவிகளும் அசுத்தருமானதால் பரிசுத்தமான சட்டத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிவது நம்மாலாகாது.
நாம் என்னென்ன செய்ய வேண்டுமென்று தேவனுடைய நியாயப்பிரமாணம் கேட்கிறதோ அதையெல்லாம் சரியாக நடத்துவதற்கு அவசியமான நீதி மார்க்கம் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் நாம் தப்பித்துக் கொள்வதற்கேற்ற வழியை இயேசு சித்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கு நேரிடக்கூடிய சோதனைகளும் கஷ்டங்களும் அவர் பூமியிலிருந்த காலத்தில் அவருக்கு இருந்தது. ஆகிலும் பாவமில்லாதவராக இருந்தார். அவர் நமக்காக மரித்தார். இப்பொழுது நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்கி தம்முடைய நீதியை நமக்கு தருவதாகச் சொல்லுகிறார். உன்னை அவருக்கு ஒப்புக்கொடுத்து அவரை உன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வாயானால் பாவமுள்ளவனாக இம்மட்டும் நீ ஜீவித்துக் கொண்டு வந்த போதிலும் அவர் நிமித்தம் நீதிமானாக எண்ணப்படுவாய். உன்னுடைய தன்மை இருக்க வேண்டிய இடத்தில் கிறிஸ்துவினுடைய தன்மை நிற்கிறது. தேவன் உன்னை ஒரு நாளும் பாவம் செய்யாதவனைப் போல் அங்கீகரிக்கிறார்.
இதையடுத்த இன்னொரு காரியமுண்டு. அதென்னவெனில், கிறிஸ்து இருதயத்தை மாற்றுகிறார். விசுவாசத்தின் மூலமாக உன் இருதயத்தில் அவர் வசிக்கிறார். விசுவாசத்தினாலும் உன்னுடைய சித்தத்தை அவருடைய சித்தத்துக்கு எப்பொழுதும் விடாத்தொடர்ச்சியாக ஒப்புக் கொடுப்பதினாலும் மேலே சொன்ன கிறிஸ்துவோடு கூடிய ஐக்கியத்தையும் கொண்டு செலுத்த வேண்டியவனாயிருக்கிறாய். இவ்வாறு நீ செய்யுங்காலமெல்லாம் அவருடைய பிரியத்தின்படியே நீ விரும்பவும் நடந்து கொள்ளவும் தக்கதாக அவர் உன்னிலே கிரியை செய்கிறார். அப்பொழுது, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனைப் பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20 என்று நீ சொல்லலாம். அப்படியே இயேசுவும் தமது சீஷரை நோக்கி, பேசுகிறவர்கள் நீங்களல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர், மத்தேயு 10:20 என்றும் சொல்லுகிறார். இப்படியாக இயேசு உன்னிலே கிரியை நடத்தும் காரணத்தால் நீயும் அவரைப்போல நடந்து அவர் செய்த கிரியைகளையே நீயும் செய்கிறவனாவாய். அதாவது, நீதியின் கிரியைகளையும் கீழ்ப்படிதலையும் செய்கிறவனாவாய். ஆகையால் பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு நம்மிலே ஒன்றுமில்லை. இருமாப்புக் கொள்வதற்கும் யாதொரு காரணமும் இல்லை. அப்படியானால் நம்முடைய நம்பிக்கை என்ன? கிறிஸ்துவினுடைய நீதி நம்முடைய நீதியாவது ஒன்று. அவருடைய ஆவியானவர் நம்மிடத்திலும் நமது மூலமாகவும் கிரியை செய்வது மற்றொன்று.
விசுவாசத்தை பற்றி நாம் பேசும்பொழுது மனததில் பதித்துக் கொள்ள வேண்டிய வித்தியாசம் ஒன்றுண்டு. விசுவாசத்துக்கு முற்றிலும் வேறான ஒருவித நம்பிக்கை இருக்கிறது. தேவன் உண்டு, அவர் வல்லமையுள்ளவர், அவருடைய வசனம் சத்தியமானவை என்ற காரியங்களை மறுத்து பேச சாத்தானாலும் முடியாது, அவனுடைய பரிவாரக் கூட்டத்தாலும் இயலாது. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன, யாக்கோபு 2:19 என்று வேதம் விளம்புகின்றது. ஆயினும் இது விசுவாசம் அல்ல. தேவனுடைய வசனத்தை நம்பி அவருக்கே சித்தத்தை அடிமைப்படுத்துகிறது எங்கேயோ இருதயத்தை அவருக்கு ஒப்புக் கொடுத்து நேச பாசங்களை அவர் பேரிலே ஊன்றுவது எங்கேயோ அங்கே விசுவாசம் இருக்கிறது. இந்த விசுவாசமானது அன்பினால் கிரியை செய்து ஆத்துமாவை சுத்திகரிக்கிறது. இந்த விசுவாசத்தினாலே இருதயமானது தேவனுடைய சாயலாக புதுப்பிக்கப்படாவிட்டால் தேவ சட்டத்துக்கு கீழ்ப்படியவும் கீழடங்கவும் ஆகாது. புது ரூபமடையும் பொழுது உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுதும் அது என் தியானம். சங்கீதம் 119:97 என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல பரிசுத்த கற்பனைகளின் பேரில் களி கூறுகிறது. நியாயப்பிரமாணத்தின் நீதியானது நம்மிலே நிறைவேறுகிறது. ஏனெனில் நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறோம். ரோமர் 8:1. பார்க்கவும்,
கிறிஸ்துவானவர் பாவத்தை மன்னிக்கிறதற்கு போந்த அன்பு நிறைந்தவர் என்று அறிந்து மெய்யாகவே தாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாவதற்கு விரும்புகிற அநேகருண்டு. ஆயினும் தங்கள் நடத்தை இன்னும் சீர்கெட்டதாயிருக்கிறதென்றும் தங்கள் ஜீவியமானது குறையுள்ளதென்றும் கண்டறிகிறதோடு பரிசுத்த ஆவியானவர் தங்கள் இருதயங்களை புதுப்பித்திருக்கிறாரோ இல்லையோ என்றும் சந்தேகம் கொள்ளுகிறவர்களாயும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து நாம் சொல்வது என்னவென்றால், திடனற்று பின்திரும்பி விடாதேயுங்கள் என்பதே. நம்முடைய குற்றங்குறைகளின் நிமித்தம் இயேசுவின் பாதத்திலே சாங்கோபாங்கமாக விழுந்து அவரை நமஸ்கரித்து மனங்கசந்து கண்ணீர் விட வேண்டியது வரும். ஆயினும்
மனம் தளர்ந்து போகக்கூடாது. பகைவன் நம்மேல் வெறிகொண்ட போதிலும் தேவன் நம்மை தள்ளிவிடார், கைவிடார். ஏனெனில் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்திலிருந்து கொண்டு நமக்காக விண்ணப்பம் செய்கிறார். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். முதலாம் யோவான் 2:1 என்று, சீஷனாகிய யோவான் 16:27 என்று கிறிஸ்து பேசி வார்த்தைகளையும் மறந்து போகாதரு. உங்களை தம்மண்டை சேர்த்து தமது தூய்மையும் பரிசுத்தமும் உங்களிடத்தில் பிரகாசிப்பதை பார்க்கும்படி விரும்புகிறார். உங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்தால் உங்களில் நல்ல கிரியையை தொடங்கியிருக்கிறவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாள் பரியந்தம் அந்த கிரியையை நடத்துவார். முன்னைவிட ஊக்கமாக ஜபம் செய்யுங்கள். முழுவதுமாக விசுவாசிப்போம். நம்முடைய சுயபலத்தின் மேல் நம்பிக்கை அற்றுப்போகப் போக நம்முடைய இரட்சகர் வல்லமையுள்ளவர் என்பதை நம்புவோம். நம்முடைய ஜீவியத்துக்கு சந்தோஷமாயிருக்கிறவரை போற்றி புகழுவோமாக.
நீ இயேசுவண்டை நெருங்க நெருங்க எவ்வளவு குற்றத்தையுடையவனென்று உன் கண்களுக்கு நன்றாய் புலப்படும். ஏனெனில் உன் கண்கள் தெளிவடையும். அப்பொழுது உன் குறைவுகளுக்கும் அவருடைய பூரண பரிசுத்த சுபாவத்துக்கும் எவ்வளவோ பெரிய வித்தியாசம் உண்டென்பதை பார்ப்பாய். சாத்தானுடைய மாயங்கள் சக்தியற்று போயின என்பதற்கும் உயிர்ப்பிக்கின்ற தேவ ஆவியின் வல்லமை உன்னை எழுப்புகிறதென்பதற்கும் இதுவே தேவ அத்தாட்சி. தன்னுடைய சொந்த பாவத்தை உணராத இருதயத்திலே இயேசுவானவர் பேரிலுள்ள பூரண அன்பு வசிக்கவே முடியாது. கிறிஸ்துவினுடைய கிருபையானது ஒரு ஆத்துமாவை மறுரூபப்படுத்தும் பொழுது அந்த ஆத்துமாவானது அவருடைய திவ்ய சுபாவத்தை பார்த்து அதிசயப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய அங்கவீனத்தை நாம் பார்க்கவில்லையானால் இயேசுவினுடைய அழகையும் சிறப்பையும் நாம் இன்னும் பார்க்கவில்லை என்பதற்கு இது ஏற்றதோர் அத்தாட்சியாகும். நம்மை நாமே எவ்வளவு குறைவாக மதிக்கிறோமோ நம்முடைய இரட்சகருடைய மட்டற்ற பரிசுத்தத்தையும் அழகையும் அவ்வளவுக்கு அதிகமாக மதிக்கத் தலைப்படுவோம். நாம் பாவிகள் என்று நாம் கண்டுகொள்ளும் பொழுது மன்னிக்கக்கூடியவருண்டை ஓடுகிறோம். ஆத்துமாவானது தனது பலவீனத்தை அறிந்துணர்ந்து கிறிஸ்துவண்டை சேர எத்தனிக்கும் பொழுது அவர் தம்மை வல்லமையுடனே வெளிப்படுத்துவார். இது அவசியமென்று நமக்கு தெரிந்தவுடனே அவரண்டைக்கும் அவருடைய வசனத்தண்டைக்கும் போக நாம் எவ்வளவு கதிகமாக துரிதப்படுகிறோமோ அவ்வளவு கதிகமாக அவருடைய சுபாவத்தைப் பற்றி மகத்தான அபிப்பிராயம் கொண்டு அவருடைய சாயலை நம்மிடத்திலே பூரணமாக பிரதிபிம்பிக்கச் செய்வோம் என்பதற்கு யாதொரு ஐயமுமில்லை.